விவிலிய தேடல் திருப்பாடல் 133.
அன்பு நெஞ்சங்களே, நாரைகள் வானில் கூட்டமாய் பறந்து செல்வதை நாம் பார்த்திருப்போம். அவை கூட்டமாய் பறக்கின்றன என்று சொல்வதற்கு பதில் ஓர் அணிவகுப்பாய் பறக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகான ஒரு வடிவத்தில் அவை பறந்து செல்லும். ஆங்கில எழுத்துக்களில் வி என்ற எழுத்து தலைகீழாகச் செல்வது போல், அம்பு ஒன்று வானை கிழித்துக் கொண்டு செல்வது போல் நாரைகளின் அணிவகுப்பு அமைந்திருக்கும். அணியின் தலைமையில் ஒரு பறவை பறந்து செல்லும். அதன் சிறகுகளை தொட்டும் தொடாமலும் இரு பறவைகள் பறக்கும். அவ்விரு பறவைகளின் வெளி சிறகுகளை ஒட்டி அடுத்த இரு பறவைகள். இப்படி குறைந்தது 15 அல்லது 20 பறவைகள் அணிவகுத்துச் செல்லும். இத்தகைய ஒரு வடிவில் பறந்து செல்வதாலேயே அவை 100 மைல்கள் தூரத்தை எளிதாக கடக்க முடிகின்றது என்று சொல்கின்றார்கள் பறவை நிபுணர்கள். நாரைகள் இவ்வாறு பறந்து செல்லும் பாணி பல கல்லூரிகளிலும் மேலாண்மை பள்ளிகளிலும் பெரும் தொழில் நிறுவனங்களிலும் பாடங்களாக சொல்லித்தரப்படுகின்றது. குழுவாக செயல்படும் போது என்னென்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அணிவகுப்பாய் பறக்கும் நாரைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன.
நாரைகளின் அணிவகுப்பை நாம் இன்று எண்ணி பார்க்க தூண்டியது திருப்பாடல் 133 ஆரம்ப வார்த்தைகள். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. திருப்பாடல் ஆசிரியர் தான் காணும் ஒரு காட்சியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றாரா, அல்லது இப்படி இருந்தால் நலமாக இருக்குமே என்ற தன் ஏக்கத்தை இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்துகின்றாரா என்பதில் தெளிவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, ஏனைய உயிரினங்களோடு இயற்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது மனிதர்கள் மத்தியில் மட்டுமே ஒன்றுபட்டு வாழ்வது கடினமாக உள்ளது என்பது தெளிவான ஓர் உண்மை. ஏனைய உயிரினங்கள் நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை பயின்றால் பயன்பெற முடியுமே. நாரைகள் நமக்கு சொல்லித்தரும் பாடங்களிலிருந்து ஆரம்பிப்போம்.
எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
எத்துணை நன்று, எத்துணை நன்று.
அன்பு இதயங்களே, நாரைகள் ஏன் சிறகோடு சிறகு உரசும் வகையில் பறக்கின்றன? அவ்விதம் பறக்கும்போது முன்னிருக்கும் பறவை தன் சிறகுகளால் உருவாக்கும் காற்றழுத்தம் அடுத்த பறவையை வானில் மிதக்க வைக்கும். அதிக முயற்சியின்றி அந்த பறவையால் பறக்க முடியும். தனியே ஒரு நாரை பறக்கும்போது செலவிடும் சக்தியில் பாதி சக்தியே இந்த அணிவகுப்பில் ஒவ்வொரு நாரையும் செலவிடுகின்றது. நாமும் குழுவாக இயங்கும் போது ஒருவரது சக்தியை மற்றவர் பயன்படுத்தினால் உடலும் மனதும் தளராமல் நம்மால் பணி செய்ய முடியும், பெருமளவு சாதிக்கவும் முடியும்.
அணிவகுப்பின் தலைமையிடத்தில் பறக்கும் பறவை கூடுதலாக தன் சக்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். எனவே அது சோர்வடையும் வாய்ப்பு உண்டு. அப்படி சோர்வடையும் போது அது அந்த இடத்தை விட்டு விலகி அணிவகுப்பின் இறுதியில் சென்று சேர்ந்து கொள்ளும். சோர்வடைந்த பறவை வீம்புக்காக தலைமையிடத்திலேயே தங்கி மற்ற பறவைகள் பறக்கும் வேகத்தை குறைப்பதில்லை. சோர்வுற்ற பறவை விலகியதும் அதற்கு அடுத்துள்ள பறவை அந்த இடத்தை நிறைக்கும். இதனால் குழுவின் முன்னேற்றத்திற்கு தடையேதும் இன்றி பயணம் தொடரும். இந்த பெருந்தன்மையை நாம் மனித குழுக்களில் காண்பது அரிது.
இந்த அணிவகுப்பின் இறுதி இடங்களில் பறக்கும் பறவைகள் குரல் எழுப்பி முன் செல்லும் பறவைகளை உற்சாகப்படுத்தும். தாங்கள் குழுவின் கடைசி இடத்தில் இருக்கின்றோம் என்ற தாழ்வு மனப்பான்மை பொறாமை இந்த பறவைகளை பாதிப்பதில்லை. தங்களுக்கு முன் பறக்கும் பறவைகளின் அழகை இவை ரசித்து குரல் எழுப்புவது போல இருக்கும். மனித குழுக்களிலும் இறுதி நிலையில் உள்ளவர்கள் குரல் எழுப்புகின்றனர். எதற்காக? நடப்பது சரியில்லை என்பதை ஊரறிய உலகறிய சொல்வதற்கும் தங்களுக்கு முன் இருப்பவர்களின் குறைகளை பறைசாற்றுவதற்குமே நாம் குரல் எழுப்புகின்றோம்.
நாரைகளின் அணிவகுப்பை கண்டு பாடங்களை பயில்வதற்கு பதிலாக இவ்வணிவகுப்பை கண்டதும் பாதகங்களை செய்ய துணியும் மனிதர்களும் உண்டு. அந்த நாரைகளை வேட்டையாடும் மனிதர்களைத்தான் சொல்லுகின்றேன். வேட்டையாடும் மனிதர்களின் மடமைக்கு ஏதாவது ஒரு பறவை இலக்காகி கீழே விழுந்தால் அப்பறவையுடன் வேறு இரு பறவைகளும் தரையிறங்கும். காயப்பட்ட அந்த பறவையால் மீண்டும் பறக்க முடியும் வரை அவை அந்த பறவையுடன் காத்திருக்கும். பெரும்பாலான நேரங்களில் கீழே விழுந்த பறவை உயிர் வாழ்வது அரிது. அப்போது அடிபட்ட பறவை இறக்கும் வரையில் அந்த இரு பறவைகளும் அதனுடன் தங்கியிருக்கும். மனிதர்கள் செய்யும் மடமையான செயல்களால் உயிரை இழக்கும் நேரங்களிலும் நாரிகள் நமக்கு பாடங்கள் சொல்லித் தருவதை நிறுத்துவதில்லை.
அன்பு இதயங்களே, நாரைகளின் அணிவகுப்பு மட்டுமல்ல, விண்வெளியில் பயணிக்கும் கோடான கோடி விண்மீன்கள், சூரிய குடும்பங்கள் என்று துவங்கி சிறு சிறு உயிர்களுக்குள்ளும் மோதல்களின்றி பயணிக்கும் கோடான கோடி அணு கூட்டங்கள் வரை இயற்கையின் எல்லா இயக்கங்களுமே ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு வாழும் பாடங்களை நமக்கு சொல்லித் தந்த வண்ணம் உள்ளன. இந்த அழகிய பாடங்களை பயின்றால் நாம் எவ்வளவோ முன்னேற முடியும். இந்த பாடங்களை நமக்கு மீண்டும் நினைவுறுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவது திருப்பாடல் 133.
4 மாதங்களுக்கு முன் திருப்பாடல் 120 நாம் சீயோன் மலை திருப்பயணத்தை ஆரம்பித்தோம். பாடல்களை பாடிக்கொண்டு எருசலேம் கோவில் நோக்கிச் செல்லும் இத்திருப்பயணத்தை கடந்த 16 வாரங்களாய் மேற்கொண்டு தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம். இத்திருப்பயண பாடல்களில் 133, 134 என்ற இவ்விரு இறுதி திருப்பாடல்களும் ஆசீரளிக்கும் சொற்களால், அழகிய உருவகங்களால் நிறைந்துள்ளன. மனித குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் ஆசீரான ஒற்றுமையான வாழ்வை பற்றி திருப்பாடல் 133 அழகான உருவகங்களுடன் விளக்குகின்றது.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோர்க்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோர்க்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
அன்பு இதயங்களே, இயற்கை நமக்கு சொல்லித்தரும் ஒற்றுமை பாடங்களை பயில்வதற்கு பதிலாக நமது சுயநலனுக்காக, நமது குதர்க்கமான கேளிக்கைகளுக்காக இயற்கையை, அதில் வாழும் உயிரினங்களை நாம் சீரழித்து வருகின்றோம். அவைகளை நமது பாணிக்கு மாற்றி வருகின்றோம். மனிதர்களைத் தவிர வேறு எந்த உயிரினமும் ஒற்றுமை குலைந்து வாழ்வதில்லை. எந்த ஓர் உயிரினத்திற்கும் போட்டி, பொறாமை, கோபம் என்ற உணர்வுகள் எழுவதில்லை. விலங்குகளிடையே சண்டைகள் எழுகின்றனவே என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அன்பு நெஞ்சங்களே, அவை சண்டைகள் அல்ல. யார் பெரியவன் என்ற போட்டிக்காக விலங்குகள் சண்டையிடுவதில்லை. அவைகளிடையே உருவாகும் மோதல்கள் எல்லாமே அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற எழும் மோதல்களே. பசியினால் ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை விரட்டி அடித்து கொன்று தன் பசியாறும். தன் சந்ததியை காப்பாற்ற ஒரு விலங்கு மற்றொரு விலங்கோடு மோதும். ஆனால் எக்காரணம் கொண்டும் அவை கோபத்தினால், பொறாமையால் செயல்படுவதில்லை.
அண்மையில் ஒரு அழகான வீடியோ குறும்படம் மின்னஞ்சல்கள் மூலம் வலம் வந்தது. 2 சிறுத்தைகளும் 1 மானும் இப்படத்தின் நாயகர்கள். 2 சிறுத்தைகள் 1 மான் என்றதும் நம்மில் பலர் இந்த கதையின் முடிவை ஏற்கனவே எழுதி முடித்திருப்போம். பாவம் அந்த மான். 2 சிறுத்தைகளும் அந்த மானை அடித்து கொன்று சாப்பிட்டிருக்கும் என்ற முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் அக்காட்சியில் நான் பார்த்ததே நம்மை ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தும். 2 சிறுத்தைகளும் மானும் பாசமாக அழகாக விளையாடி கொண்டிருந்தன. அந்த அற்புத காட்சிக்கு பின் திரையில் தோன்றிய வரிகள் இவை. மிருகங்களுக்கு பசியில்லாத போது வன்முறையும் இல்லை. மனிதர்கள் மட்டும் ஏன் காரணம் ஏதுமின்றி வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர் என்ற கேள்வியுடன் அந்த குறும்படம் முடிவுற்றது.
பகுத்தறியும் திறனுள்ள மனிதர்களாகிய நாம் மட்டுமே அறிவற்ற அக்கிரமங்களில் வன்முறைகளில் ஈடுபடுகின்றோம். அது மட்டுமல்ல அன்பர்களே, நம்மை சுற்றியுள்ள விலங்குகளும் நம்மைப் போல் நடந்து கொள்வதாக கற்பனை செய்து கொள்கின்றோம், அல்லது விலங்குகளை நம்மைப் போல் மாற்ற முயல்கின்றோம். தங்கள் அடிப்படை தேவைகளுக்காக விலங்குகள் மோதும்போது அங்கு உருவாகும் சப்தங்கள், முகபாவங்கள் ஆகியவற்றை நாம்தான் கோபம் என்று அர்த்தம் சொல்கின்றோம். விலங்குகளை வைத்து நாம் குழந்தைகளுக்குச் சொல்லும் கதைகளில் விலங்குகளுக்கு மனித உணர்வுகளைத் தந்து அவைகள் மத்தியில் அகங்காரம், பொறாமை, தந்திரம், சுயநலம் என்ற உணர்வுகள் இருப்பதைப் போல் நாம் கதைகளை திரிக்கிறோம். விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் இழைக்கும் அநீதி இது.
இது மட்டுமல்ல, போட்டி, பொறாமை, யார் பெரியவன் என்ற எண்ணங்களும் உணர்வுகளும் இல்லாமல் வாழும் விலங்குகளை, பறவைகளை போட்டிகள் என்ற பெயரில் நாம் பழக்கப்படுத்தும் அவலமும் இவ்வுலகில் நிகழ்கின்றது. சேவல்களின் கால்களில் கத்தியை கட்டி அவை ஒன்றை ஒன்றி வெட்டி கொள்வதைக் கண்டு கைதட்டி ரசிக்கும் மனிதர்களையும், காளைகளின் கொம்புகளைச் சீவி அவற்றை மனிதர்களோடு மோதவிட்டு அதனை ஒரு வீர விளையாட்டு என்றும் சொல்லி பெருமைப்படும் மனிதர்களையும் எண்ணி நாம் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். நமது போட்டிகளுக்கும் மோதல்களுக்கும் சாதகமாக நாம் ஜாதி, இனம், மதம், மொழி என்று எத்தனை பிரிவுகளை உருவாக்கி இருக்கின்றோம்.
அன்பு இதயங்களே, ஒருங்கிணைந்து வாழும் இயற்கையிலிருந்து பாடங்களை பயிலாமல் அந்த இயற்கை மீதும் பிற உயிரினங்கள் மீதும் பாடங்களை திணிக்கும் மனிதகுலம் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. இந்த நன்மையை, இனிமையை விளக்கும் திருப்பாடல் 133 நமது தேடல் இனியும் தொடரும்.
ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று.
தேடல் திருப்பாடல் 133. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.